கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. ஓவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி சேவையின் ஊடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் திருமதி உமா ஜெயராஜ், பண்டாரவளை கிரேக் தமிழ் மகாவித்யாலயம். அம்மாணவர்களே, இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் மாணவர்களுக்காக தரம் 11 சைவநெறி பாடத்தின் ஆகமம் எனும் பாட அழகினையே நாம் இன்று கற்க உள்ளோம். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பது திருமூலர் வாக்கு. அதாவது, வேதங்களும் ஆகமங்களும் இறைவனால் அருளப்பட்டவை என்பதையே இவ்வரிகள் உணர்த்துகின்றன. இறைவனாலேயே அருளப்பட்ட சிறப்புக்குரிய நூல்களான வேதங்களும் ஆகமங்களும் இந்து சமயத்தின் முதல் நூலாக சிறப்பு நூலாகவும் கூறப்படுகின்றன. ஆகமம் தொடர்பாக நாம் இன்று கற்பதற்கு முன் தரம் 10 நாங்கள் கற்ற வேதம் எனும் பகுதியை மீட்டிக் கொள்வோம். அதற்கு முன்பதாக மாணவர்களே, கடந்த கால வினாபத்திரங்களில் வேதம் ஆகமம் தொடர்பாக இடம்பெற்ற வினாக்களை நாம் சற்று குறித்துக் கொண்டோம் என்றால், நம்பிக்கையுடன் நாங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இலகுவாக காணப்படும். 2020 பரீட்சை வினாத்தாளில் இடம்பெற்ற வினா, வேதம் என்ற சொல்லின் பொருள். வேதம் என்ற சொல்லின் பொருள், அதற்குரிய முதலாவது விடை அறிவு, இரண்டாவது பாட்டு, மூன்றாவது இசை, நான்காவது மந்திரம். வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு, பாட்டு, இசை, மந்திரம். இரண்டாவது வினா 2019 வினாபத்திரத்தில் இடம்பெற்ற வினா, இருக்கு என்ற சொல்லின் பொருள் பாட்டு, அறிவு, இசை, மாயம். இருக்கு என்ற சொல்லின் பொருள் பாட்டு, அறிவு, இசை, மாயம். மூன்றாவது வினா, புராதன இந்தியாவின் மருத்துவக் கலையுடன் தொடர்புடைய வேதம் எது? புராதன இந்தியாவின் மருத்துவக் கலையுடன் தொடர்புடைய வேதம் எது? இம்மூன்று வினாக்களை மாணவர்கள் குறித்துக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் வேதம் தொடர்பான பகுதியை மீட்டியவுடன் இவ்வினாக்களுக்கான விடைகளை சரிபார்த்துக் கொள்வோம். இந்து சமயத்தில் 6 உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. சைவம், வைணவம், சாக்தம், காணபத்தியம், கௌமாரம், சௌரம். சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டது சைவம், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைணவம், சக்திக்குரியது சாக்தம், கணபதிக்குரியது காணபத்தியம், முருகனை வழிபடும் நெறி கௌமாரம், சூரியனுக்குரியது சௌரம். இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் அனைத்திற்கும் வேதங்கள் பொதுவானவையாக காணப்படுவதால் வேதம் பொது நூல் எனப்படுகின்றது. இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் அனைத்திற்கும் சைவம், வைணவம், சாக்தம், காணபத்தியம், கௌமாரம், சௌரம் ஆகிய 6 உட்பிரிவுகளுக்குமே வேதம் பொதுவானதாக காணப்படுவதால் வேதம் பொது நூல் எனப்படுகின்றது. இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆகமங்கள் தனித்தனியாக வேறு வேறாக காணப்படுவதால் ஆகமம் சிறப்பு நூல் எனப்படுகின்றது. இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் ஆகமம் தனித்தனியானதாக காணப்படுகின்றது. அதனாலேயே ஆகமம் சிறப்பு நூல் எனப்படுகின்றது. வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு என்பதாகும். வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு என்பதாகும். வேதங்கள் நான்காக காணப்படுவதால் நால்வேதம், நான்மறை, சதுர்வேதம், சதுர்மறை என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வேதங்கள் காதால் கேட்கப்படுவதால் சுருதி எனவும், எழுத்தில் எழுதப்படாமையால் எழுதாமறை, எழுதாக்கிளவி எனவும், மனிதனால் படைக்கப்படாததால் அபௌருஷேயம் எனவும் பல மறுபெயர்களால் அழைக்கப்படுகின்றது. வேதங்கள் நான்கு பிரிவாக காணப்படுகின்றன. அவையாவன இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்பனவாகும். வேதத்தின் பிரிவுகள் இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்பனவாகும். மந்திர பாடல்கள் பல இருக்கு வேதத்தில் காணப்படுவதால் இருக்கு என்பதற்கு பாட்டு என பொருள் கொள்ளப்படுகின்றது. மந்திர பாடல்கள் பல இருக்கு வேதத்தில் காணப்படுவதால் இருக்கு என்பதற்கு பாட்டு என பொருள் கொள்ளப்படுகின்றது. இயற்கை அம்சங்களையே இருக்கு வேத கால மக்கள் தெய்வமாக வழிபட்டனர். இந்திரன், வருணன், அக்கினி, சூரியன், வாயு என பல தெய்வங்கள் வழிபடப்பட்டாலும் உள்பொருள் ஒன்றே, அதாவது ஏகம் சத் எனும் இருக்கு வேத மகாவாக்கியம் உணர்த்தி நிற்கின்றது. உள்பொருள் ஒன்று, கடவுள் ஒருவளே என்பதை. யசோர்வேதமானது வேள்வியில் ஓத வேண்டிய மந்திரங்களையும் ஆற்ற வேண்டிய கிரியைகள் தொடர்பாகவும் குறிப்பிடுகின்றது. இசையோடு கூடிய பாடல்களை கொண்டதாக சாமவேதம் காணப்படுகின்றது. சாமவேதமானது காலத்தால் முந்திய இசை நூல் எனப்படுகின்றது. சாமவேதம் காலத்தால் முந்திய இசை நூல் எனப்படுகின்றது. நான்காம் வேதமாக அதர்வண வேதம் காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் காணப்பட்டது மூன்று வேதங்கள் தான் மாணவர்களே, அவற்றை நாம் திரையே வித்யா என அழைத்தோம். நான்காவதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட வேதமே அதர்வண வேதமாகும். அதர்வண வேதம் நீண்ட ஆயுள், செல்வம், நோய் நீக்கம், பகை நீக்கம் முதலானவற்றை தரவல்ல மந்திரங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. வேதங்கள் ஒவ்வொன்றும் நான்கு பிரிவாக காணப்படுவது போல் வேதத்தின் உட்பிரிவுகளும் நான்காக காணப்படுகின்றன. அவையாவன மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் என்பனவாகும். வேதத்தின் இறுதி பகுதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் உபநிடதங்களே சிறப்பு பெறுகின்றன. வேதத்தின் இறுதி பகுதியாக காணப்படுவதால் வேதாந்தம் எனவும், இன்றியமையாத பகுதியாக காணப்படுவதால் வேத சிரசு என்றும் சிறப்பிக்கப்படுகின்றது. வேதங்கள் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூன்று காண்டங்களாக காணப்படுகின்றன. ஆமாணவர்களே, இதுவரையும் நாம் தரம் பத்தில் நீங்கள் கற்ற வேதங்கள் எனும் பாடத்தின் மீட்டலை பார்த்தோம். தற்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்ட வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என பார்ப்போம். முதலாவது உங்களுக்கான வினா, வேதம் என்ற சொல்லின் பொருள். வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. இரண்டாவது வினா, இருக்கு என்ற சொல்லின் பொருள். இருக்கு என்ற சொல்லின் பொருள் பாட்டு. மூன்றாவது வினா, புராதன இந்தியாவின் மருத்துவ கலையுடன் தொடர்புடைய வேதம் எது? மருத்துவ கலையுடன் தொடர்புடைய வேதம் அதர்வண வேதம். எனவே மாணவர்களே, தற்பொழுது உங்களால் இம்மூன்று வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். முதல் இரண்டு வினாக்களுக்கும் ஒரு வினாவிற்கு ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் இரண்டு புள்ளிகளும், இரண்டாவது வினாவிற்கு இரண்டு புள்ளியுமாக நான்கு புள்ளிகளை தற்பொழுது நீங்கள் பெற்றிருப்பீர்கள். பொதுநூலான வேதம் தொடர்பாக நாம் தற்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக இந்து சமயத்தின் சிறப்பு நூலான ஆகமம் தொடர்பாக அறிந்து கொள்வோம். ஆகமம் தொடர்பாக நாம் கற்பதற்கு முன் மீண்டும் மூன்று வினாக்களை குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. 2016 ஆம் ஆண்டு வினாத்தாளில் இடம்பெற்ற வினா, வேதமோட ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என குறிப்பிடுவது. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புகழ், திருமந்திரம். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என குறிப்பிடுவது. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புகழ், திருமந்திரம். சிவாகமங்களின் எண்ணிக்கை யாது? 14, 18, 27, 28. சிவாகமங்களின் எண்ணிக்கை யாது? 14, 18, 27, 28. 2020 ஆம் ஆண்டு இடம்பெற்ற வினா, நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் என ஆகமத்தை சிறப்பிப்பது. பெரிய புராணம், திருவாசகம், திருமந்திரம், தேவாரம். நாயகனார் முன்னர் உரைத்த ஆகம நூல் என ஆகமத்தை சிறப்பிப்பது. பெரிய புராணம், திருவாசகம், திருமந்திரம், தேவாரம். அம்மாணவர்களே, இம்மூன்று வினாக்களை நீங்கள் குறித்துக் கொண்டிருப்பீர்கள். இவற்றுக்கான விடையை நாங்கள் இப்பாடத்தை கற்றதன் பின் பார்ப்போம். ஆகமங்கள் இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் வேறு வேறாக காணப்படுகின்றன என நாம் பார்த்தோம். அதனாலேயே ஆகமம் சிறப்பு நூல் எனவும் கூறப்படுகின்றது. அவ்வகையில் சைவ சமயத்திற்குரிய ஆகமம் சிவாகமம், வைணவ சமயத்திற்குரிய ஆகமம் பஞ்சராத்திரம் அல்லது பாகவத சாஸ்திரம் எனப்படுகின்றது. சாக்தத்திற்குரியது தந்திரம், சைவத்திற்குரியது சிவாகமம், வைணவத்திற்குரியது பஞ்சராத்திரம் அல்லது பாகவத சாஸ்திரம், சாக்தத்திற்குரியது தந்திரம். இவ்வாறு ஒவ்வொரு சமயத்திற்குமான ஆகமங்கள் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு என்பது போல், ஆகமம் என்ற சொல்லுக்கான பொருள் தொன்று தொட்டு வரும் அறிவு. ஆகமம் என்ற சொல்லுக்கான பொருள் தொன்று தொட்டு வரும் அறிவு அல்லது இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் ஞான நூல். இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் ஞான நூல். மேலும் ஆன்மா மலநாசம் பெற்று இறைவனை அடைய வழிகாட்டும் நூலெனவும் நாங்கள் ஆகமத்திற்கு பொருள் கொள்ளலாம். உங்களது பாடநூலின் முதல் பாடமான கடவுள் எனும் பாடத்தில் ஆப்த வாக்கியம் எனும் சொல் மாணவர்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும். ஆப்த வாக்கியம் எனப்படுவது ஞானியர் தாம் கண்டுணர்ந்த உண்மைகளை கூறும் வாக்கியமாகும். கடவுள் தொடர்பாக ஞானியர்கள் கண்டுணர்ந்த உண்மைகளை கூறும் நூல் ஆப்த வாக்கியம் என்பது நாம் அறிந்தோம். அதுபோல் மாணவர்களே, ஆகமம் என்பதற்கு ஞானியர்கள் கூறும் விளக்கங்களை நாம் தற்பொழுது பார்ப்போம். திருமூலர் தனது திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ள நாதன் உரை அவை. அதாவது பொது நூலான வேதமும் சிறப்பு நூலான ஆகமமும் இறைவனால் அருளப்பட்டவை என்பதே இதன் கருத்தாகும். அடுத்ததாக மாணிக்கவாசகர் தனது திருவாசகத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். மகேந்திர மலையில் நின்று சிவபெருமானால் ஆகமங்கள் அருளப்பட்டன என்பதே மாணிக்கவாசகர் கூறும் கருத்தாகும். சேக்கிலார் தனது பெரிய புராணத்தில் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகமநூல் என்கின்றார். எம் சைவ சமயத்தின் நாயகனான சிவபெருமானால் அருளப்பட்டவையே ஆகமங்கள் என்பதே சேக்கிலார் கூறும் கருத்தாகும். அது மட்டுமல்லாமல் அப்பர் பெருமான் தனது தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார், இணையிலா இடைமாமருதில் பனையில் ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே. ஆகமங்கள் இறைவனால் தமது தேவிக்கு உபதேசிக்கப்பட்டவை என்பதே அப்பர் சுவாமிகளின் கருத்தாகும். மேலும் ஆகம வடிவாக இறைவன் விளங்குவதையே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க என்று மாணிக்கவாசகர் தமது திருவாசகத்தில் குறிப்பிடுகின்றார். இவ் ஆகமங்களில் சைவ சமயத்திற்கே உரிய சிவாகமங்கள் 28. சைவ சமயத்திற்கே உரிய சிவாகமங்களின் எண்ணிக்கை 28 ஆகும். மாணவர்களே, சிவனின் முகத்தில் இருந்து தோன்றியது என்பது சைவ சமயத்தவர்களின் நம்பிக்கை. சிவாகமங்கள் 28ம் எம் சிவபெருமானுடைய முகத்தில் இருந்து தோன்றியவை என்பதே சைவ சமயத்தவர்களான எமது நம்பிக்கையாகும். சிவனின் திருமுகங்களாக நாங்கள் 5 முகங்களை குறிப்பிடுகின்றோம். அவையாவன சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்பவையாகும். சிவனின் திருமுகங்கள் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் எனும் 5ம் ஆகும். இவ் 5 முகங்களில் ஒன்றான ஈசான முகத்தில் இருந்து 28 சிவாகமங்களும், 5 முகங்களில் ஒன்றான ஈசான முகத்தில் இருந்து 28 சிவாகமங்களும் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம் ஆகிய 4 முகங்களில் இருந்து இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேதங்களும் தோன்றியதாக கூறப்படுகின்றது. சிவாகமங்கள் 28 ஆக காணப்படுவது போல் உபாகமங்கள் 207 ஆக காணப்படுகின்றன. சிவாகமங்கள் 28, உபாகமங்களின் எண்ணிக்கை 207. மாணவர்கள், இவற்றை சற்று நினைவில் நிறுத்திக் கொள்ளல் சிறந்தது. சிவாகமங்கள், உபாகமங்கள் என்பவற்றுக்கான சில உதாரணங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். சிவாகமங்களில் அடங்குவன காரணம், காமிகம், சிந்தியம், வாதுளம், சுப்ரபேதம் என 28 பிரிவுகள் ஆகும். உபாகமங்களாக நரசிங்கம், விசுவாமிக்கம் என 207 உபாகமங்கள் காணப்படுகின்றன. சிவாகமங்கள் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என 4 பிரிவுகளை கொண்டுள்ளன. சரியாபாதம் தொண்டுகள், சமய ஆசாரங்கள் என்பவற்றோடு பிராயச்சித்த வழி, பவித்ர வழி, சிவலிங்க இலக்கணம், உமாமகேஸ்வரர் முதலிய வடிவங்களின் இலக்கணங்கள், சிரார்த்தம், அந்தியேட்டி விதிகள் என்பவற்றை கூறுகின்றது. கிரியாபாதம், மந்திர உச்சாடனம், சந்தியாவந்தனம், பூசை, ஜெபம் முதலியவற்றையும், தீட்சைகளான சமயத்தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆசாரிய அபிடேகம் என்பவற்றோடு திருநீறு, உருத்ராக்கம், பஞ்சாட்சரம் ஆகிய சிவசின்னங்கள் தொடர்பாகவும் குறித்து நிற்கின்றது. யோகபாதம், இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய அட்டாங்க யோகங்கள் மற்றும் அட்டாங்க யோகத்தின் மூலம் கைகூடும் அட்டமாசித்திகள். அட்டமாசித்திகள் என நாம் குறிப்பிடுவது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்பனவாகும். எனவே மாணவர்களே, யோகபாதத்தில் அட்டாங்க யோகம் தொடர்பாகவும் அட்டாங்க யோகத்தின் மூலம் கிடைக்கும் சித்திகள் தொடர்பாகவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஞானபாதத்தில் முப்பொருள்களான பதி, பசு, பாசம் பற்றிய உண்மையும், அத்தோடு சிவனின் சொரூபம் மற்றும் பிரபஞ்சம் தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. ஆகமங்கள் நான்கு பாதங்கள் தொடர்பாக குறிப்பிட்டாலும் ஆகமங்களில் கிரியைகளுக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. இதனையே பெரிய புராணமும் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள். ஆகமத்தில் கிரியாபாதத்திற்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது என்பதை குறிப்பதாகவே பெரிய புராணத்தில் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் எனும் வரிகளினூடாக நாம் அறிந்து கொள்ளலாம். 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் தொடர்பாக குறிப்பிடும் போது சாதனத்தோடு தச்சர்தம்மையும் மனத்தால் தேடி என்று பூசலார் தன் மனதால் கட்டிய கோயிலும் ஆகமங்களில் குறிப்பிடும் அந்த புறக்கோயிலின் அடிப்படையிலேயே அமைந்தது என்கின்றார் சேக்கிலார் பெருமான். அம்மாணவர்களே, பூசலார் தன் மனதால் கோயில் கட்டினார் எனும் போது மனதால் கட்டிய கோயிலும் சிவாகம முறைப்படி அமைந்திருந்ததே இங்கு சிறப்பு என சேக்கிரார் குறிப்பிடுகின்றார். மனதால் கோயில் அமைத்த கதை நாங்கள் அறிந்திருப்போம். இங்கு பூசலார் தான் மனதால் கட்டிய கோயில் பற்றி நாங்கள் சற்று தெரிந்து கொண்டே அடுத்த விடயத்திற்கு செல்வோம். மாணவர்களே, திருநின்ற ஊரில் சைவ பக்தராக விளங்கியவரே பூசலார். அவ்வூரின் இறைவனுக்கு கோயில் இல்லாமை பூசலாருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. தான் எவ்வாறேனும் இறைவனுக்கோர் கோயில் கட்ட வேண்டும் என முனைந்தார். கோயில் பணிக்காக செலவிடுவதற்குரிய பொன்பொருள் இவரிடம் காணப்படவில்லை. பல்வேறு நபர்களிடம் உதவி கேட்டு திரிந்தார். எனினும் அள்ளி கொடுப்பார்கள் என எதிர்பார்த்தவருக்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனிதர்களின் மனம் அன்று இடம் கொடுக்கவில்லை. அதுவும் இறைவனின் ஒரு அருட்செயலே என எண்ணிக்கொண்டு தான் மனதாலேயே கோயில் கட்ட துணிந்தார் பூசலார் பெருமான். மனதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணிகளை திட்டமிட்டுக் கொண்டார். முதலாவதாக தன் மனதிலேயே இறைவனுக்கு கோயில் எழுப்புவதற்கான ஒரு இடத்தை தீர்மானித்துக் கொண்டார். பிறகு அவ்விடத்தை தூய்மையாக்கி சிறிது சிறிதாக தான் மனதில் எண்ணியபடி சிவாகம முறைப்படி கோயில் எழுப்பத் தொடங்கினார். படிப்படியாக எழுப்பப்பட்ட மணக்கோயில் நிறைவடைந்தது. பூசலார் தனது கோயிலின் கும்பாபிஷேகத்தையும் சிவாகமத்தில் கூறிய முறைப்படியே நடத்த வேண்டும் என திட்டமிட்டு அதற்கு சுபமுகூர்த்த நிர்ணயமும் செய்து கொண்டார். இறைவனிடம் ஒரு விண்ணப்பமும் அனுப்பிவிட்டார். இறைவா, உனக்காக நான் கட்டிய மணக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தவிருக்கின்றேன், கும்பாபிஷேகத்திற்கு நீ எழுந்தருள வேண்டும் என விண்ணப்பம் அனுப்பினார். இறைவன் பூசலாரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினமே மாணவர்களே, அப்பொழுது நாட்டை ஆண்டு வந்த பல்லவ மன்னன் தான் பெரும் பொருள் செலவழித்து கட்டிய திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்திருந்தான். பல்லவ மன்னனின் கோயில் கும்பாபிஷேகமும் பூசலாரின் மணக்கோயில் கும்பாபிஷேகமும் ஒரே நாளில் நடாத்துவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பல்லவ மன்னனின் கனவில் தோன்றிய என் பெருமான், நான் திருநின்ற ஊரில் பூசலார் கட்டிய கோயிலுக்கு செல்ல வேண்டும், எனவே நீ உன் கோயிலின் கும்பாபிஷேகத்தை வேறொரு நாள் வைத்துக்கொள் என்று அசரீரி முழங்கினார். உடனே பல்லவ மன்னனும் திருநின்ற ஊரிற்கு புறப்பட்டு வந்து தன்னை விட சிறப்பாக பூசலார் எழுப்பிய கோயில் எங்கு காணப்படும் என தேடித்திருந்தார். ஒவ்வொருவரிடம் கேட்டபோதும் யாருக்கும் அதற்குரிய பதிலை கூற முடியவில்லை. பிறகு பூசலாரிடமே கேட்கின்றான் பல்லவ மன்னன். அப்பொழுதுதான் பூசலாருக்கே தெரிகின்றது, தான் மனதால் கட்டிய கோயிலை மதித்து இறைவன் கோயிலுக்கு எழுந்தருளினார் என்பது. எனவே மாணவர்களே, நாம் பூசலார் கதையிலிருந்து பிரதானமான விடயங்கள் சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பூசலார் தன் மனதால் எழுப்பிய கோயிலும் சிவாகம முறைப்படியே அமைந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இறைவனின் பூஜையில் பொன்பொருள் அதிகம் செலவழிப்பவரை விட தன் அன்பினை அதிகம் செலுத்துபவருக்கே இறைவனின் சந்நிதியில் இடமிருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக நாம் ஆகமத்தில் குறிப்பிடப்படும் சில விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். ஆகமத்தில் திருக்கோயில் அமைப்பதற்கான சகல விடயங்களும் குறிப்பிடப்படுகின்றன. ஒரு திருக்கோயிலின் அமைப்பு எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பது தொடர்பான சகல விடயங்களும் சிவாகமத்திலேயே குறிப்பிடப்படுகின்றது. திருக்கோயிலுக்கு நிலத்தை தேர்ந்தெடுத்தல் பூகர்ஷணம் என குறிப்பிடப்படுகின்றது. திருக்கோயிலுக்குரிய பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்தல் பூகர்ஷணம். அத்திருக்கோயிலில் திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்தல் பிரதிஷ்டை எனப்படுகின்றது. அதாவது திருவுருவங்களை நிறுவுதல், கோயிலில் திருவுருவங்களை நிறுவுதல் பிரதிஷ்டை எனப்படுகின்றது. இங்கு மாணவர்களே, அபிஷேகம் ஒரு மண்டல காலம் நிகழ்வதால் அதனை நாம் மண்டலாபிஷேகம் என்கின்றோம். மண்டலாபிஷேகம் என்பது பொதுவாக 48 நாட்களை கொண்டதாகும். ஆலயத்தில் வருடம் ஒருமுறை இடம்பெறுவது மகோற்சவம். நித்திய நைமித்திய காமிய கிரியைகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுதல் என்று நாம் கற்றிருப்போம். தினமும் நிகழ்வது நித்திய கிரியை, விசேட தினங்களில் நிகழ்வது நைமித்திய கிரியை. நைமித்திய கிரியைகளில் ஒன்றாகவே மகோற்சவம் காணப்படுகின்றது. ஆலய கிரியைகளின் போது இடம்பெறும் குற்ற நிவர்த்தியின் பொருட்டு ஆற்றப்படும் கிரியை பிராயச்சித்த கிரியை எனப்படுகின்றது. அடியார்களாகிய நாமும் ஆலய அர்ச்சகர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் தொடர்பாகவும் சிவாகமத்தில் கூறப்படுகின்றது. அடியார்களாகிய நாம் எவ்வாறு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் எவை, ஆலயத்திற்குள் நாம் எவ்வாறு இறைவனை வணங்க வேண்டும் என்ற படிமுறைகள். அடுத்ததாக ஆலயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஆகிய சகல விடயங்களும் ஆகமத்தில் குறிப்பிடப்படுகின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் சைவ நாட்பாதங்களை சிவனடியார்கள் கடைபிடிக்கும் அடிப்படையில் அவர்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றனர். சரியை நெறியை கடைபிடிப்பவர்கள் சரியையாளர் எனவும், கிரியை நெறியை கடைபிடிப்பவர்கள் கிரியையாளர் எனவும், யோக நெறியை கடைபிடிப்பவர்கள் யோகியர் எனவும், ஞான நெறியின்படி ஒழுகுபவர்கள் ஞானியர் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றனர். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நான்கு நெறிகளை கடைபிடிக்கும் அடிப்படையில் சிவனடியார்கள் சரியையாளர், கிரியையாளர், யோகியர், ஞானியர் என அழைக்கப்படுகின்றனர். இப்பாகுபாடு அடியார்களின் அக வளர்ச்சியை ஒட்டியதாகவே காணப்படுகின்றது. ஞானம் எய்துவதன் மூலம் இறைவனோடு இரண்டர ஐக்கியமாகும் முக்தி நிலையை எய்துவதற்கு வழிகாட்டுவதே ஆகமங்களின் லட்சியமாகும். சரியையாளர்கள் சாலோக முக்தியினையும், கிரியையாளர்கள் சாமீப முக்தியினையும், யோகியர் சாரூப முக்தியும், ஞானியர் சாயுச்சிய முக்தியும் அடைவர் என ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் ஞான நெறியின் மூலம் இறைவனோடு இரண்டர ஐக்கியமாகும் சாயுச்சிய முக்தி அல்லது சுத்தாத்துவித முக்திக்கு வழிகாட்டுவதே ஆகமங்களின் லட்சியமாக காணப்படுகின்றன. ஞானம் எனும் உச்சத்தை அடைவதற்கான படிகளாகவே சரியை, கிரியை, யோகம் ஆகிய மூன்று பாதங்களும் அமைகின்றன. ஞானம் எனும் உச்சத்தை அடைவதற்கான படிகளாகவே சரியை, கிரியை, யோகம் ஆகிய மூன்று பாதங்களும் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, நாம் இதுவரையும் வேதம் மற்றும் ஆகமம் தொடர்பான விடயங்களை கற்றோம். இதுவரை நாம் கற்ற விடயங்கள் மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். ஏற்கனவே நாம் வழங்கிய மூன்று வினாக்களையும் தற்பொழுது பார்த்துக் கொள்வோம். அவற்றுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என பாருங்கள். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என குறிப்பிடுவது. நான்கு விடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் மிகச் சரியான விடை திருமந்திரம் என்பதாகும். அடுத்த வினா, சிவாகமங்களின் எண்ணிக்கை யாது? சிவாகமங்களின் எண்ணிக்கை யாது? சிவாகமங்களின் எண்ணிக்கை 28 மாணவர்களே. மூன்றாவதாக நாம் வழங்கிய வினா, நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் என ஆகமத்தை சிறப்பிப்பது. பெரிய புராணம். எனவே மாணவர்களே, இம்மூன்று வினாக்களுக்கும் நீங்கள் மிகச்சரியான விடையளித்தீர்ப்பீர்கள். இம்மூன்று வினாக்களை செய்வதனூடாக நீங்கள் 3 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட வினாவில் 4 புள்ளிகளை பெற்றிருப்பீர்கள். இம்மூன்று வினாக்களுக்குமான 3 புள்ளிகள் என 7 புள்ளிகளுக்கான வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10 புள்ளிகளுக்கு உரிய வினாவை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அவ்வினாவிற்கு விடைகளை எழுதி உங்களது பாட பொறுப்பாசிரியர்களின் உதவியுடன் திருத்திக் கொள்வீர்கள். கட்டுரை வினா அமைப்பிலேயே காணப்படுகின்றது. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். முதலாவது வினா, ஆகமம் என்பதன் பொருள் யாது? ஆகமம் என்பதன் பொருள் யாது? இரண்டாவது வினா, சைவ சமயத்தின் உட்பிரிவுகளுள் மூன்றினை குறிப்பிட்டு அவற்றிற்குரிய ஆகமங்களையும் குறிப்பிடுக. இரண்டாவது வினா, சைவ சமயத்தின் உட்பிரிவுகளுள் மூன்றினை குறிப்பிட்டு அவற்றிற்குரிய ஆகமங்களையும் குறிப்பிடுக. மூன்றாவது வினா, ஆகமத்தில் கூறப்படும் விடயங்களை குறிப்பிட்டு விளக்குக. ஆகமத்தில் கூறப்படும் விடயங்களை குறிப்பிட்டு விளக்குக. பத்து புள்ளிகளுக்குரிய வினாவாக அமைகின்றது மாணவர்களே. இதில் முதலாவது வினாவிற்கு இரண்டு புள்ளிகளும், இரண்டாவது வினாவிற்கு மூன்று புள்ளிகளும், மூன்றாவது வினாவிற்கு ஐந்து புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே புள்ளிகளுக்கேற்ப நீங்கள் பொருத்தமாக இவ்வினாக்களுக்கு விடையளியுங்கள். பிறகு அவ்விடைகளை உங்கள் பாட பொறுப்பாசிரியர்களின் உதவியுடன் திருத்தி இப்பாடம் தொடர்பான முழுமையான தெளிவினை பெற்றுக் கொள்வீர்கள் என நம்புகின்றேன். எனவே மாணவர்களே, நாம் இன்றைய தினம் ஆகமம் எனும் பாடம் தொடர்பாக கற்றோம். இப்பாடத்தை கற்றதனூடாக ஆகமம் என்பதற்கான பொருள் விளக்கம், ஆகமம் ஒவ்வொரு உட்பிரிவுக்கும், அதாவது இந்து சமயத்தின் உட்பிரிவுகளுக்கு எவ்வளவு பெயர்களால் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஆகமத்தில் கூறப்படும் விடயங்கள் என்ன, ஆகமங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, ஆகமம் தொடர்பாக ஞானியர்கள் என்ன விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் ஆகியவற்றை நாம் இப்பாடத்தினூடாக கற்றுள்ளோம். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாம் கற்ற விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் எனும் நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.